ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அதிகாலை நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய சத்தத்தை கேட்கவும், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து விண்ணப்பம் பண்ணவும் நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தினதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு கேரக்டர், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ரெகோபயாம் என்று சொல்லுகிற ஒரு மனிதன். இவன் யார் என்று நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் வேதத்திலே அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சாலொமோன் என்கிறதான மிகப்பெரிய ஞானவான ஆகிய ராஜாவினுடைய மகன். அவன் தான் சாலொமோனுக்கு அடுத்து ராஜாவாக இஸ்ரவேலை ஆண்டவன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ரெகோபயாமினுடைய வாழ்க்கையில் இருந்து ஒரு முக்கியமான பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. அதை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த சாலமனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் அவனுடைய முடிவு துவக்கத்தை போல இல்லை, ஒரு ஃபெயிலியர் ராஜா தான். எவ்வளவுதான் ஞானத்தில் சிறந்தவனாக இருந்தாலும், அவனால் பல நீதிமொழிகள் நமக்கு கொடுக்கப்பட்டாலும், பிரசங்கி புஸ்தகம், நீதிமொழிகள், இப்படிப்பட்ட ஆகமங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டாலும் அவன் ஒரு ஃபெயிலியர் ராஜா. காரணம் என்ன? அவன் ஸ்திரீகள், அவன் திருமணம் செய்த ஸ்திரீகள் அவனை வழி விலகி போக செய்து விக்கிரகாராதனை செய்கிறவனாய் மாறிவிட்டான். கர்த்தர் அவனுடைய செய்கையை பார்த்து மனம் நொந்து போனார். தாவீதின் குமாரன் எப்படி ஒரு வாழ்க்கையை கொண்டு முடித்திருக்கிறான் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில எப்படி நாம் ஆரம்பிக்கிறோம் என்பது முக்கியமல்ல, முடிவு எப்படி இருக்கிறது என்பதுதான். எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் ஆரம்பிக்கும் போது நம்ம சரியா ஆரம்பிக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா முடிக்கும் போது டுவர்ட்ஸ் நம்ம எப்படி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் என்பது மிகவும் முக்கியமானது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இவனுடைய மகனாகிய இந்த ரெகோபயாம் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான் என்று ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் 11 வெர்ஸ் 43 எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அவன் ராஜாவான பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவனிடத்துல வந்து சொல்லுகிறார்கள், வெர்சஸ் 4ல, உங்க அப்பா எங்க மேல ரொம்ப அந்த டாக்ஸ் எல்லாம் போட்டுட்டாரு, ரொம்ப வரி சுமத்துட்டாரு, ரொம்ப ஜிஎஸ்டி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்களோ நமக்கு தெரியல, ரொம்ப வச்சுட்டாங்க. சோ எங்களால இதெல்லாம் பேர் பண்ண முடியல, சோ நீங்க எங்களுடைய இந்த டாக்ஸ் இதெல்லாத்தையும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்போ எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வசனம் 6 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் அந்த ராஜா என்ன செய்கிறார், சாலோமன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோடு கூட ஆலோசனை பண்ணி இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆலோசனை கேட்கிறான், நல்லதுதான். அவன் இந்த ஒரு ஆலோசனையை மட்டும் கேட்டிருந்தா நல்லா இருந்திருப்பான். முதியவர்களின் ஆலோசனையை தள்ளிவிடக் கூடாது, ஏற்கனவே அவர்கள் அனுபவசாலிகள். ஆனால் இவன் என்ன செய்கிறான் என்றால், 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனை அவன் தள்ளிவிட்டு தன்னோடே வளர்ந்து தன் சமூகத்தில் நின்ற வாலிபரோட ஆலோசனை பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அனுபவம் இல்லாதவர்கள், ஏற்கனவே சாலமோனோடு இருந்தவர்கள், அவர்கள் விவரமானவர்கள், அறிவாளிகள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கூட நாம் இந்த வாரத்தை எதிர்கொள்கிறோம். இந்த வருகிற இன்னும் 1-2 நாட்களுக்குள்ளாக புதிய மாதத்தை நாம் எதிர்கொள்ள போகிறோம். நமக்கு தேவையெல்லாம் விசேஷித்த ஞானமும் விசேஷித்த கிருபையும் தான். அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும், நம்முடைய வாழ்க்கையும் செழிப்பாக அமைய முடியும். இல்லை என்றால் அது கரடு முரடாக வேதனை உள்ள வாழ்க்கையாக அமைந்து விடுகிறது. பாருங்கள், இவன் இப்படி இந்த வாலிபர்களோட ஆலோசனை செய்து ஒரு சில தவறான முடிவுகள் அவன் எடுத்தபடினால வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? வெர்சஸ் 16 அதே அதிகாரம் 16வது வசனத்துல சொல்லுகிறது, இனி உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி இஸ்ரவேல் தேசமே ரெண்டாக பிரிந்து விடுகிறது. ஒரு மனுஷனுடைய ஒரு தவறான ஒரு ஒரு ஆலோசனை சொல்லுகிற ஜனங்களுடைய ஆலோசனை கேட்ட தவறான முடிவு ஒரு தேசத்தை ரெண்டாக பிளந்து விடுகிறது. நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளும் நாம் பேசுகிற காரியங்களும் ரொம்ப முக்கியம். அருமையான தேவப்பிள்ளைகளே, எனக்கு ரொம்ப வேதனையான ஒரு காரியம் என்னவென்றால், சாலமன் அவ்வளோ பெரிய ஞானி, ஆனா அவனுடைய மகனை பார்த்தீங்கன்னு சொன்னா சரியான மூடனா இருந்திருக்கான். இங்க வேதத்துல ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 18 வெர்ஸ் 7 சாலமன் மூலமாய் சொல்லப்பட்ட ஒரு நீதிமொழிகள் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். எழுதப்பட்டிருக்கிறது, மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்மாவுக்கு கண்ணி. ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல, சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிட்டான் அப்படின்ட்டு. சொந்த காசுலயே சூனியம் வச்சுக்கிற மாதிரி தான் இந்த யரோபயாம். சொந்த வாயினால தவளை தன் வாயினால கெடும்னு சொல்லுவாங்கல்ல, அது பாட்டுக்கு பேசாம ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. தேவையில்லாம சத்தத்தை போட்டு படுத்து தூங்கிட்டு இருந்த பாம்பை வர வச்சு என்னை சாப்பிடு என்னை சாப்பிடுன்னு கூப்பிட்டது மாதிரி இந்த யரோபயாம் சும்மா ஒழுங்க அவங்க அப்பா கூட இருந்தவங்க முதியோர்கள் ஆலோசனை கேட்டு அதன்படி செய்யறதை விட்டுட்டு அவங்க கூட விளையாண்டு அவங்க கூட உட்கார்ந்து இருந்த வாலிபர்களை கூப்பிட்டு நான் என்னப்பா செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டு அவங்க தவறான ஆலோசனை சொல்லி என் வாயிலிருந்து வெளியில வந்த வார்த்தை இருக்குது பாத்தீங்களா, இவனே இவனுக்கு சூனியம் வச்சுட்டான். இவனே இவன் தவறான வார்த்தைகளை பேசி ராஜ்யம் ரெண்டா பிரிந்து போகும். நான் சொல்ல வருகிற காரியம் அருமையானவில்லை, இந்த கால வேளையிலே நம்முடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் அவருக்கு பிரீதியாயிருப்பதாக. நாம் என்ன பேசுகிறோம் என்பது மிகவும் முக்கியம், என்ன செய்ய போகிறோம் என்ன முடிவெடுக்க போகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையிலே சில காரியங்களை பேசும் போதும் வாழ்க்கையிலே சில காரியங்களை செய்யும் போதும் நாம் ஒருபோதும் அவசரப்பட்டு விடக்கூடாது, நாம் கவனமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் நீதிமொழிகள் 18:20 இப்படி சொல்லுகிறது, அவனவன் வாயினால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவன் திருப்தியாவான். நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ என்ன சொல்றீங்களோ இந்த ஞானத்தினால வெளியில வருகிற வார்த்தை இருக்கிறது பாருங்கள். எவ்வளவுதான் ஞானமுள்ள மனிதனாக இருந்தாலும் அவனுடைய வாயிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தை இருக்கிறது பாருங்கள். அதனால்தான் அவனுடைய வாழ்க்கையே செட் ஆகுது. ஒருவேளை நீங்க எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணாரட்டும், ஒரு மனுஷர் அவரை குறித்து சொல்லுவாங்க அவர் பெரிய ஞானி என்று சொல்லுவார்கள், எனக்கு அறிமுகமானவர் தான், ஆனா அவருக்கு எதை எங்க எப்படி பேசணும்னு, ஞானவான் தான் ஞானம் மாத்திரம் சில காரியங்கள்லாம் செய்யறாருன்னு சொல்றாங்க, ஆனா எங்க எதை எப்படி பேசணும்னு தெரியாது. தேவையில்லாம சிரிச்சிட்டு இருப்பாரு, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருப்பாரு, பிரயோஜனம் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளை, அவருடைய ஞானம் வெளிப்படுவதற்கு வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மிகவும் முக்கியம். அதை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வாரத்திலே உங்களுக்கும் எனக்கும் அவர் விரும்புகிற பிரகாரம் தருவாராக. இதற்கு ஒரே வழி என்ன தெரியுமா, அதிகாலையிலேயே எழும்பி கர்த்தருடைய கரத்திலே அன்றுவரே என்னுடைய வாயின் வார்த்தைகளை என்னுடைய கரத்துல தருகிறேன் தகப்பனே, அது சரியான பாதையில சரியான வார்த்தைகளாக இருக்க நீர் எனக்கு உதவி செய்யும் அப்பா அப்படின்னு சொல்லி அவரிடத்துல கேட்பதுதான். அதனால்தான் இன்னைக்கு பாடல் கூட பாடணும், எங்களை ஆளுகை செய்யுங்க ஆவியானவரே. அவர் நம்மை ஆளுகை செய்தால், அவர் நம்மை நடத்தினால், அவர் நம்மோடு பேசினால் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே சூழ்நிலைகள் மாறிவிடுவார்கள். சொல்லுங்கள் ஒரு முறை, ஆண்டவரே நீரனை ஆளுகை செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். பாருங்கள் ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 4:5-6 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஞானமுள்ள வார்த்தையா இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அது நம்மை தற்காக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது உன்னை தற்காக்கும், அது உன்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யரோபயாமனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை இவனை தற்காக்கல, அவனை பாதுகாக்கல. தேசமே ரெண்டா உடஞ்சு போகிறதுக்கு ஒரு வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஈவன் அந்த விசுத்தத்தை பத்தி நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை குறித்து ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 4:8 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா, நீ அதை மேன்மைப்படுத்து, அது உண்மை மேன்மைப்படுத்தும், நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இட் வில் பிரிங் ஆனர்ஸ் டு யூ. நீங்கள் சரியான வார்த்தைகளை சரியான நேரத்துல சரியான வார்த்தைகளை சொன்னால் அது உங்களை கனம் பண்ணும். இட் வில் பிரிங் ஆனர்ஸ் டு யூ. தேவ பிள்ளைகளை நான் வாஞ்சிக்கிறேன், நம் ஒவ்வொருவரும் ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற அந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை எப்படி மாற வேண்டும், நீங்கள் பேசுகிற வார்த்தையை மற்றவர்கள் பார்த்து எவ்வளவு ஞானமாய் பேசுகிறார்கள், எவ்வளவு கவனமாய் பேசுகிறார்கள், எவ்வளவு அறிவாய் பேசுகிறார்கள் என்று சொல்லத்தக்க அளவுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவேளையில் அவருடைய அனந்த ஞானத்தை நமக்கு தந்தருவாராக. கற்றுக்கொள்ளுங்கள் அருமையான தெய்வ பிள்ளைகளை. எல்லாத்துக்கும் மேல இன்னும் ரெண்டு ஆசீர்வாதம் இந்த ஞானத்தை சரியா நம்ம வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? ஒண்ணு Proverbs chapter 9 verses 10 and 11 அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அதனால உங்களுடைய ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். Even you will have a long life. ரொம்ப நாள் வாழ்வதற்கும் திருப்தியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கும் இந்த ஞானம் நமக்கு உதவி செய்யும். அருமையான தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நமக்கு உதவி செய்யும். இந்த ரொகோபயாம் வாழ்க்கையில வாயினால கேட்டான், அவன் ஆலோசனை சரியா கேட்காம, அவன் ஆலோசனை சரியா முதியோர்களிடத்துல கேட்காம, கடைசியாக எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நீதிமொழிகள் 19:8 சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானத்தை பெற்றுக் கொள்கிறவன் தன் ஆத்மாவை சிநேகிக்கிறான், புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான். அது இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, புத்தியை காக்கிறவன் ப்ராஸ்பரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் செழிப்பாயிருப்பீர்கள், ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். ஆனா இந்த மனுஷன் வாழ்க்கையில பாருங்க, செழிப்பையும் காணும் ஒன்னையும் காணும். ஏன் அப்படின்னா அவன் பேசின தவறான வார்த்தை, தவறான ஜனங்களோட ஆலோசனை பண்ணி. சோ இன்றைக்கு இந்த காலவேளையிலே நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்கு, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு யாரிடத்தில் ஆலோசனை கேட்கிறீர்கள், யாரிடத்தில் உட்காருகிறீர்கள், யாரிடத்தில் பேசுகிறீர்கள், ரொம்ப முக்கியம். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளோடு உட்காருங்கள், வேத வசனத்தை கற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் கேளுங்கள், அவர் உங்களை நடத்துவார். அவருடைய ஞானம் அனந்த ஞானம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் விசேஷித்த ஞானத்தினால் உங்களையும் என்னையும் நிரப்புவாராக. நாம் நன்மையை கண்டடைவோம், நீடித்த ஆயுசோடு இருப்போம். இந்த ரகோபயாம் போல ஒரு தோல்வியான மனிதனாய் நாம் காணப்படாதபடி ஜெயமுள்ள வாழ்க்கை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்யலாமா? பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த ரகோபயாம் போல ஒரு தேசமே ரெண்டாய் போவதற்கு சரியான இடத்துல ஆலோசனை கேட்காமல், சரியான இடத்துல ஆண்டவரே ஞானத்தை பெற்றுக் கொள்ளாமல், தவறான வார்த்தைகளை பேசி தேசம் ரெண்டாய் போவதற்கு காரணமாக இருந்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலே தகப்பனை இப்படிப்பட்ட பிரிவுகளும் தோல்விகளும் வருவதற்கு எங்கள் வாயின் வார்த்தைகள் இடங்கூடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும் தகப்பனே. இந்த வாரம் முழுவதும் எங்கள் அருமை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நடத்துங்க, அவருடைய வியாதியை மாற்றி விடுங்க, அவருடைய பொருளாதார பிரச்சனை, அவருடைய குடும்பத்தில் இருக்கிற தேவைகள் சகத்தை சந்தித்து தகப்பனே இந்த வாரத்திலே அவர்களை அன்றுவரை மிகவும் ஆசீர்வாதமாகவும் செழிப்பாகவும் சந்தோஷமாகவும் நீர் பாதுகாத்துக் கொள்கிறாக. கிருபையும் இரக்கமும் சுருந்து கொள்ளட்டும் தகப்பனே. அவர்களை சுற்றிலும் நன்மையும் கிருபையும் காணப்படட்டும் ஆண்டவரே. வாதைக்கும் கொள்ளை நோய்க்கும் அந்தகாரத்தின் கிரியைகளுக்கு முற்றிலும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. மனுஷனுடைய வன்கண்கள், பொறாமைகள், எரிச்சல்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவ சமாதானம் அவர்களோடு இருக்கட்டும். இன்னைக்கு பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகளை கூட கர்த்தர் ஆசீர்வதியும் அப்பா. என்னென்ன வாஞ்சிகள் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி தாரும். பொருளாதார தேவையோடு இருக்கிறவர்கள், குடும்பத்துல சமாதானத்தை நாடுகிறவர்கள் என்று யார் என்ன விரும்பினாலும் அதை கர்த்தர் செய்து தாரும் தகப்பனே. அப்படி செய்ய செய்கிறதற்காக உமக்கு நன்றி. துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லி எல்லா விண்ணப்பங்களையும் ஏறெடுக்கிறவங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.